SBS தமிழ். வணக்கம் மரியம்.
வணக்கம் ரேணுகா.
மரியம், நாங்கள் வழக்கமாக விசா பற்றித்தான் உரையாடுவோம். இன்று கொஞ்சம் வித்தியாசமாக இந்த அகதிகள் அல்லது புகலிட கோரிக்கையாளர்கள் அவர்கள் தொடர்பில் பார்க்கலாம். நீங்கள் வந்து இரண்டு தரப்புக்காகவும் நீங்கள் வேலை செய்கிறீர்கள். அதாவது அகதிகள் சார்ந்த விண்ணப்பங்களை தாக்கல் செய்வது, அவர்களது பிரச்சனைகள் குறித்தும் நீங்கள் கையாளுகின்றீர்கள். பல வழக்குகள், பல செயற்திட்டங்கள். அதே போன்று நீங்கள் இந்த ஸ்கில் மைக்ரேஷன், அதில் வருபவர்கள் தொடர்பிலும் நீங்கள் பல கிளையன்ட்ஸ் உங்களிடம் இருக்கின்றார்கள். எனவே ரெண்டு தரப்புடனும் நீங்கள் வேலை செய்வதால் உங்களிடம் கேட்பது பொருத்தமாக இருக்கும் என்பதால் இந்த கேள்வி. இப்போ நீங்கள் ரெண்டு தரப்பினரையும் கையாளுகின்ற போது, குறிப்பாக அகதிகள் சம்பந்தமான விடயத்தை கையாளுகின்ற போது, அவர்கள் எதிர்கொள்கின்ற நடைமுறை சிக்கல்கள் அல்லது நடைமுறை பிரச்சனைகள் என்ன என்று நீங்கள் அவதானித்திருக்கிறீர்கள்?
உண்மையில் நடைமுறையில் நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு இப்போ பார்க்க போனால் இட்ஸ் எ ஹியூஜ் ஒரு கேப் ஒன்று இருக்குது. அதில் என்ன, இப்போ நாங்கள் ஸ்கில் மைக்ரேஷன் செய்யும் பொழுது அப்படியானவர்களுக்கு மைக்ரேஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் எல்லாமே செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயினா அரசாங்கம் வந்து விசாவை வச்சு கோல்டன் பிளேட்டில் கொடுக்குற மாதிரி தான் மற்ற மைக்ரெண்ட்ஸுக்கு விசாவை அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ரெஃப்யூஜிஸ் என்று வரும் பொழுது, அண்மையில் உங்களது எஸ்பிஎஸ்ஸில் கூட நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தீர்கள், ஏன் அரசாங்கம் வந்து ஹியூமனிடேரியன் விசா அப்ளிகேஷன்ஸ் பரிசீலனை செய்வதில் தாமதம் அல்லது பாரபட்சம் காட்டுதா என்று. அது உண்மை. ஏனென்றால் ஆஸ்திரேலியா வந்து அந்த ரெஃப்யூஜி கன்வென்ஷன் யூனோ அதில் ஒரு சைன் பண்ணியிருக்கின்ற ஒரு நாடு. ஆனால் ஆஸ்திரேலியாவின் போக்கு வந்து அதற்கு எதிர்மாறாகத்தான் இருக்கின்றது. ஆஸ்திரேலியா ரெஃப்யூஜிஸை கையாளும் விதத்தில் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கின்றது சாதாரண மைக்ரன்ஸுக்கும் ரெஃப்யூஜிஸுக்கும் இடையில். முதலாவது நாம் ரெஃப்யூஜிஸை பற்றி பேசும் பொழுது, இந்த ரெஃப்யூஜி என்றால் யார் என்று பார்ப்போமானால், ஒரு மனிதன், ஒரு பெண்ணோ ஆணோ, தனது நாட்டிலே தனது ரேஸ் ரிலிஜன் நேஷனாலிட்டி அல்லது அவன் சார்ந்த ஒரு சோஷியல் குரூப் ஒன்றின் மூலமாக தனது சொந்த நாட்டிலே அவனுக்கு துன்புறுத்தல் என்ற ஒரு நிலை இருக்கின்ற அந்த அச்சுறுத்தலினால் தனது நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிற்கு தஞ்சம் கோரி புகலிடம் வருகின்றான். அவனைத்தான் நாங்கள் ரெஃப்யூஜி என்று சொல்கிறோம். அதே போன்று அவனை இங்கே இல்லீகல் இமிக்ரண்ட், அன்லாஃபுல் ஒரு மைக்ரண்ட் என்றெல்லாம் தான் ஆஸ்திரேலியாவிலே கூறுவதுண்டு. அதுவே பிழை. நாங்கள் ஒரு ரெஃப்யூஜியை ஒரு நாளும் ஒரு சட்டவிரோத குடியேறி என்று கூறுவதே முதலாவது சட்டத்துக்கு முரணானது. ஏனென்று சொன்னால் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷனின் படி ஒருவர் தனது சொந்த நாட்டிலே துன்புறுத்தலுக்கு பயந்து கொண்டு இன்னொரு நாட்டிலே புகலிடம் கோருவது சட்ட முறையானது. அதே போன்று த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அது கூட சொல்லுகின்றது, இப்படி அகதிகள் தஞ்சம் கோருவது வந்து அவர்களுடைய அடிப்படை உரிமை என்று. அப்போ இப்படியான சட்ட ரீதியான முறைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு ஒருவர் தஞ்சம் கோரி வரும் பொழுது அவரை நாம் இல்லீகல் இமிக்ரண்ட் என்று முத்திரை குத்தி விடுகின்றோம். அதுவே முதலாவது பிழை. ஸோ அந்த வகையில் அப்படி வரும் பொழுது அவர்களது விண்ணப்பங்களை அப்ளிகேஷன்ஸை கையாளுற முறை கூட வித்தியாசமாகத்தான் அரசாங்கம் மிக நீண்ட காலங்கள் எடுக்கின்றது. ஏனென்றால் அகதிகளை டிடென்ஷன் சென்டர்ஸ்லேயே போட்டுவிட்டு 7-8 வருஷம் என்று அவர்களது விண்ணப்பங்களை பரிசீலனைக்கு எடுப்பதற்கே வருடக்கணக்கில் அவர்கள் எடுக்கின்றார்கள். ஸ்கில் மைக்ரேஷனில் வருபவர்களுக்கு ஒரு துரித காலத்திற்குள், ஆக கூடுதலாக மேக்சிமம் 2 இயர்ஸுக்குள் முடிந்து விடுகின்றது. இதிலேயே பெரிய ஒரு பாரபட்சம் காணப்படுகின்றது. இதனால் இந்த அகதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் உடல் ரீதியாக மனநிலை ரீதியாக மிகவும் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள்.
நீங்கள் சொல்வதை போன்ற ஒரு குற்றச்சாட்டு தான் பரவலாக முன்வைக்கப்படுவது வழக்கம். அதாவது அரசாங்கம் வந்து படகில் வந்த அகதிகளை வித்தியாசமாக கையாளுகின்றது என்று சொல்லி அவர்களை பாரபட்சமாக நடத்துகின்றது என்று சொல்லி, அதை தாண்டி அரசை ஒரு பக்கம் வைத்து விடுவோம், அதை தாண்டி இந்த அகதிகள் நாடி செல்கின்ற குடிவரவு முகவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு உதவி வழங்குபவர்களாக இருக்கலாம், அவர்களால் இந்த அகதிகளுக்கு ஏதாவது துன்புறுத்தல்கள் அல்லது சிக்கல்கள் சிரமங்கள் ஏற்படுகின்றனவா?
ஆமாம், நிறைவே ஏற்படுகின்றன. அண்மையில் உங்களது எஸ்பிஎஸ் ஆர்டிக்கலிலே கூறியிருந்தீர்கள், சர்வதேச அகதிகள் சட்ட வல்லுநர்கள் சிட்னியில் சந்தித்து அகதிகளின் நிலையை மதிப்பிடுவதில் உள்ள சிக்கல்களை பற்றி விவாதித்திருக்கின்றார்கள். அடுத்து அரசாங்கம் ஏற்படுத்தும் சிக்கல்களை பற்றியெல்லாம் ஆராய்கின்றார்கள். அதனை பற்றி தான் பரவலாக பேசுகின்றார்கள். ஆனால் அதனை தவிர உண்மையில் அந்த அகதிகள் தங்களது பிரச்சினைக்கு தீர்வு காண மைக்ரேஷன் ஏஜென்ட்ஸ் லாயர்ஸ் என்று எங்களிடம் வரும் பொழுது எங்களால் அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனை அது ஒரு உண்மை. யூனோ இட்ஸ் ஒன் ஓப்பன் சீக்ரெட். ஏனென்றால் இங்கு அகதிகள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுகின்றார்கள். அதுதான் இங்கே ஒரு கவலைக்குரிய விடயம். ஏனென்றால் இங்கே வந்து இறங்கும் அகதிகள் புது ஒரு நாட்டுக்கு வருகின்றார்கள். புதிய கலாச்சாரம், புதிய பாஷை யாருமே தெரியாது இங்கே அவர்களுக்கு. தங்களது விசா அப்ளிகேஷனை ப்ரோசஸ் பண்ணி ஒரு லீகல் ஸ்டேட்டஸை இந்த நாட்டில் எடுப்பதற்காக தேடிச் செல்லும் முதலாவது இடம் லாயர்ஸ் ஆஃபீஸ் ஆர் மைக்ரேஷன் ஏஜென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த முகவர்கள் அங்கே போனால் என்ன நடக்கின்றது, இவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த அகதிகளை ஒரு பணம் பறிக்கும் ஒரு இயந்திரமாகத்தான் பார்க்கின்றார்கள். இதனை நான் அந்த தொழிலில் இருந்து கொண்டு நான் இதனை சொல்லக்கூடாது, ஆனால் எனக்கு பல அனுபவங்கள் இதில் மனதை உருக்கும் பல கதைகளை என்னிடம் வரும் கிளையன்ஸ்கள் கூறுகின்ற பொழுது மிகவும் மனவர்த்தமான ஒரு நிலை ஏற்படுகின்றது. அவர்களை நாம் உதவி கேட்டு நம்மளிடம் வருபவர்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. அதற்காக நான் சொல்லவில்லை இப்போ அவர்களுக்கு இலவசமாக செய்து கொடுங்கள் என்று. எல்லாருமே பணம் பெற்றுக்கொண்டுதான் உதவி செய்வார்கள், ஆனால் அதற்கு ஒரு லிமிட் இருக்கின்றது. காசையும் ஆயிரக்கணக்கான டாலர்ஸை கொடுத்துவிட்டு அந்த முகவரோ அந்த லாயரோ இப்போ எங்கே இருக்கின்றார் என்று கூட தெரியாது. அவரது தொலைபேசி இலக்கங்கள் மாற்றப்பட்டு விட்டது, ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸ் மூடி இந்த ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய்விட்டார். அதனால் நாங்கள் என்ன செய்வது என்று வந்து அழும் கேஸுகள் எவ்வளவோ எங்களிடம் இருக்கின்றன. மனதை உருக்கும் கதைகள். போன வாரம் கூட ஒரு பெண்மணி வந்து என்னிடம் அழுதார். ஒரு முகவர் ஆயிரக்கணக்கான காசை வாங்கி கொண்டு செய்து தருகிறேன் என்று வருடக்கணக்கில் நாட்களை இழுத்துவிட்டு கடைசியில் அவர் வேறொரு ஸ்டேட்டுக்கு போய்விட்டார். அந்த பெண்மணிக்கு இன்று வீசா இருக்கின்றதா, தனக்கு எப்படியான அவரது ஸ்டேட்டஸ், வீசா ஸ்டேட்டஸ் என்ன இருக்கின்றது கூட தெரியாது. அடுத்தது அவருக்கு வீசா அப்ளிகேஷன் போட்டிருக்கின்றதா என்று கூட தெரியாது. எந்த நிலையுமே தெரியாமல் தன்னுடைய நிலை, தான் பிடிப்பட்டால் உடனே டிபோர்ட் பண்ணிப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே தான் எங்களிடம் வந்தார். அப்போ இப்படியான கேஸுகள் யூனோ. ஸோ அதனைத்தான் நான் மிகவும் உருக்கமாக இந்த சட்டத்துறையில் இருப்பவர்களிடம் கேட்டுக்கொள்வது, டோன்ட் எக்ஸ்ப்ளாய்ட் த ரெஃப்யூஜிஸ் ப்ளீஸ்.
சரி, நீங்கள் சொல்கிறபடி பார்க்கின்ற போது, அதாவது அகதிகளை சுரண்டலுக்கு உள்ளாக்குவது அந்த செயற்பாடு நடப்பதாக சொல்கிறீர்கள். அப்படி ஒரு அகதியோ ஒரு புகலிட கோரிக்கையாளரோ சுரண்டலுக்கு உள்ளானால், குறிப்பாக இந்த குடிவரவு முகவர்கள் அல்லது சட்டத்தரணிகளால் சுரண்டலுக்கு உள்ளானால், அவர்கள் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும், எங்கே முறையிடலாம், அல்லது அந்த குறித்த நபர் பற்றின விவரங்களை, அல்லது அவர் சிறந்தவர் தானா என்று எப்படி அறிந்து கொண்டு அவரிடம் செல்வது, அதை பற்றி சொல்லுங்கள்.
ஆமாம், இவ்வாறான சுரண்டல்கள் ஏற்படும் பொழுது அவர்கள் ஆஸ்திரேலியாவிலே சட்டம்ங்கிறது மிகவும் ஒரு கடினமான, வெரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அது எந்த ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் பரவாயில்லை, அங்கே அவர்களுக்கென்று கோட் ஆஃப் கண்டக்ட், எத்திக்ஸ் எல்லாமே மிகவும் வலுவாக போடப்பட்டிருக்கின்றது. ஸோ இப்படியான அகதிகள் ஓ மைக்ரேஷன் சம்பந்தமாக ஏமாற்றப்படுபவர்கள் போய் முதலில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய இடம் ஒமாரா, Office of the Migration Agents Registration Authority என்று கூறப்படும் இந்த ஒமாரா. இந்த ஒமாரா அத்தாரிட்டியிலே வெறுமனே மைக்ரேஷன் ஏஜென்ட்ஸ் மட்டுமல்லாது லாயர்ஸ் கூட. இப்போ லாயர்ஸ் நாங்கள் வந்து எங்களது லீகல் ப்ரொஃபஷன், எங்களுக்கென்று இருக்கும் பாடியிலே நாங்கள் ரெஜிஸ்டர்டு. அதே சமயம் நாங்கள் மைக்ரேஷன் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டுமானால் இந்த ஒமாராவிலும் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க வேண்டும். இரண்டு இடங்களிலுமே எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால்தான் நாங்கள் லாயராக இருந்தாலும் கூட இந்த மைக்ரேஷன் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்படியான நேரத்தில் நாங்கள் இந்த மைக்ரேஷன் ப்ராக்டிஸில் ஏதாவது பிழையாக, முறைகேடாக நடந்தால் எங்களுக்கு எதிராக, லாயர்ஸோ மைக்ரேஷன் ஏஜென்ட்ஸுக்கு எதிராக ஒரு எங்களுடைய கிளையண்ட் போய் முறைப்பாடு செய்யக்கூடிய இடம் தான் ஒமாரா. அங்கே நீங்கள் தொலைபேசி மூலம் அவர்களது வெப்சைட் உள்ளது, நீங்கள் டிரெக்டாகவே இன்குவாரி ஃபார்மில் உங்களது பிரச்சனையை எழுதி அனுப்பலாம். அப்படி நாம் இல்லாவிட்டால் தொலைபேசியில் பேசி அவர்களிடம் உங்கள் பிரச்சனையை சொல்லலாம். குறிப்பிட்ட லாயர் மைக்ரேஷன் ஏஜென்ட்டுடைய பெயரை சொல்லி நீங்கள் கொடுத்தாலே போதும். எங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு பிரத்யோக இலக்கம் உள்ளது, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதனை வைத்து அவர்களுக்கு எதிராக அவர்கள் கடும் நடவடிக்கை எடுப்பார்கள். உங்களுக்கு ஒருவேளை பாஷை தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, அங்கே இன்டர்பிரிட்டர்ஸ் இருக்கின்றார்கள், நீங்கள் எந்த மொழியில் வேண்டுமானாலும் பேசலாம், அதனை அங்கே அவர்கள் இன்டர்பிரிட் பண்ணி உங்களது பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பார்கள். அடுத்தது வந்து நீங்கள் பார்க்க வேண்டும், இப்போ நீங்கள் ஒரு லாயரிடமோ முகவர் ஏஜென்ட்டிடமோ போகும் பொழுது அவரை பற்றி விசாரித்து விட்டு போங்கள். இன்னும் சும்மா வெறுமனே ஒருவர் சொல்லிவிட்டார் என்று போகாமல் நாலு பேரிடம் விசாரியுங்கள். இவர் எப்படிப்பட்டவர், இவர் ஏற்கனவே நிறைய கேஸ்கள் செய்திருக்கின்றாரா, இவர் நம்பிக்கைக்குரியவரா என்றெல்லாம் விசாரித்து விட்டு நீங்கள் அவரிடம் போவது நல்லது. அவருடைய ஹிஸ்ட்ரியை பார்ப்பது மிக அவசியம். அப்படி பார்ப்பதற்குரிய முறைகள் தெரியாவிட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் அந்த முகவரிடம் சென்றவுடன் அவருக்கு பணம் கொடுப்பதற்கு முதல், எங்களுடைய ஒரு வெரி ஸ்ட்ரிக்ட் ரூல் தான், நாங்கள் காசு அநேகமாக இப்போ எல்லா துறைகளிலுமே கேஷ் இன் ஹேண்ட் என்று சொல்லும் பழக்கம் வழக்கத்தில் உள்ளது. காசினை கையிலே கொடுப்பது அப்படி எடுப்பது தவறு. உண்மையிலே எங்களுடைய கோட் ஆஃப் கண்டக்ட் சொல்லுகின்றது காசு வந்து அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, அதுவும் எங்களுடைய ப்ரைவேட் அக்கௌண்ட்டுக்கு இல்லை, கிளையண்ட்ஸ் அக்கௌண்ட் ஆர் ட்ரஸ்ட் அக்கௌண்ட் என்று ஒரு அக்கௌண்ட்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணி வர வேண்டும். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் எங்களது ரெஜிஸ்ட்ரேஷனை புதுப்பிக்கும் பொழுது ஒமாராவுக்கு நாங்கள் அனுப்ப வேண்டும், இதுதான் எங்களது கிளையண்ட் அக்கௌண்ட், இவ்வளவு கேஸ் செய்திருக்கிறோம், இவ்வளவு காசு அதில் வந்திருக்கிறேன் என்று காட்டினால்தான் அங்கே எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை புதுப்பித்து தருவார்கள். ஸோ நீங்கள் கையிலே காசினை கொடுக்காமல் முடிந்த அளவு அக்கௌண்ட்டுக்கு காசு போட பாருங்கள். இரண்டாவதாக கண்ட்ராக்ட், இந்த காஸ்ட் அக்ரிமெண்ட் என்று ஒன்று இருக்கின்றது, அதனை நீங்கள் கண்டிப்பாக சைன் பண்ண வேண்டும். அந்த காஸ்ட் அக்ரிமெண்ட் ஒரு முகவர் உங்களுக்கு தரும் பொழுது அதோடன் சேர்த்து ஒரு கன்சியூமர் கைடும் தருவார், தர வேண்டும். அநேகமான இப்போ வழக்கிலே கொடுக்கின்றார்கள் இல்லை, ஆனால் கட்டாயம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த கன்சியூமர் கைடிலே அனைத்து கைட்லைன்ஸும் தந்திருக்கும். அந்த முகவரோ லாயரோ உங்களை ஏமாற்றினால், குறித்த காலத்துக்குள் உங்களது வேலையை செய்ய தவறினால், அல்லது கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று ஏற்பட்டால் நீங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், யாரிடம் சென்று முறையிட வேண்டும் என் போன்ற எல்லா விடயங்களும் அதிலே டீட்டெயிலாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ முக்கியமாக நீங்கள் ஒரு ஏஜென்ட்டிடம் போனவுடன் இந்த கோட் ஆஃப் கண்டக்ட், கன்சியூமர் கைட், காஸ்ட் அக்ரிமெண்ட் இவையெல்லாம் கையில் எடுத்து சைன் பண்ணினத்துக்கு பிறகுதான் நீங்கள் உங்களது காசை கொடுத்து உங்களது கேஸை பாரம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாளைக்கு உங்களுக்கு அவருக்கு எதிராக நீங்கள் ஒரு முறைப்பாட்டை ஒமாராவிடம் செய்ய செல்லும் பொழுது அங்கே உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்க வேண்டும். நீங்கள் கையிலே காசை கொடுத்து விட்டு எந்த ரிசீட்டும் இல்லாமல் முறையிட முடியாது. தே வில் ஆஸ்க் ஃபார் எவிடன்ஸ். ஸோ நீங்கள் இப்படியான எவிடன்ஸை வைத்திருப்பது மிகவும் அவசியம்.
சரி, நிறைவாக இதுவும் ஒரு முக்கியமான அம்சம்தான். அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்கள் தமக்கு தேவையான உதவிகளுக்கு, குறிப்பாக சட்ட ஆலோசனையாக இருக்கலாம் அல்லது வேறு உதவிகளுக்கு, எந்தெந்த அமைப்புகளை நாடலாம் என்று சொல்லுங்கள். என்றால் சிட்னியை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே சில அமைப்புகளோடு பேசி அந்த விவரங்களை கொண்டு வந்திருந்தோம். விக்டோரியா மெல்பர்னை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கு உதவிகளுக்கு செல்லலாம் என்று சொல்லுங்கள்.
ஆமாம், விக்டோரியாவிலே நிறைய இடங்கள் இருக்கின்றன, ஆனால் அனைத்திலும் அவ்வளவு உபயோகமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அதில் சிலவற்றை கூறப்போனால், அசைலம் சீக்கர்ஸ் ரிசோர்ஸ் சென்டர் ASRC என்று ஒன்று இயங்குகின்றது. அங்கே வந்து குறிப்பாக இப்படி அசைலம் கேட்டு வந்திருப்பவர்கள் தங்களுக்கு தேவையான என்ன விதமான கஷ்டம் என்றாலும் அவர்களிடம் போய் கேட்கலாம். அடுத்தது அவர்களுடைய ஹெல்த் கேர், ஜென்ரல் சப்போர்ட், எடியூகேஷன், எது சம்பந்தமான பிரச்சனை என்றாலும் இந்த அசைலம் சீக்கர்ஸ் ரிசோர்ஸ் சென்டர் வந்து அவர்களுக்கு முன் வந்து உதவி அளிக்கின்றது. இரண்டாவது இன்னொன்று இருக்கின்றது, சேவ் த சில்ட்ரன். இங்கே வந்து முக்கியமாக இந்த அசைலம் சீக்கர்ஸுடைய சில்ட்ரன், குழந்தை சிறு பிள்ளைகளுக்கு தான் அவர்கள் உதவி செய்வது. அவர்களுடைய உடல் நலம், அவர்களுடைய பாடசாலைக்கு தேவையான உபகரணங்கள், எடியூகேஷன் சம்பந்தமான எல்லா விடயங்களையும் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சேவ் த சில்ட்ரன் அசோசியேஷன் வந்து உதவி செய்து வருகின்றது. அதே போன்று இன்னும் ஒன்று இருக்கின்றது மெல்பர்னிலே, சிஸ்டர் ஒர்க்ஸ் என்று சொல்லி, அது வந்து பெண்களுக்கு இந்த அசைலம் சீக்கர்ஸாக வந்து இங்கே செட்டிலாக காத்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு சிறு சிறு கைத்தொழில்கள் செய்து அதன் மூலம் உழைப்பதற்கான வழிவகைகளை இந்த சிஸ்டர் ஒர்க்ஸ் என்று விக்டோரியாவில் இறங்கும் இந்த ஆர்கனைசேஷனும் உதவி செய்கின்றது. இவை எல்லாற்றையும் விட முக்கியமானது தான் ரெஃப்யூஜி லீக். ஒரு வருடத்துக்கு ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் ரெஃப்யூஜிஸ்டை பாரமெடுத்து செய்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கின்றார்கள். அங்கே நானும் வாரத்தில் ஒரு நாள் வாலண்டியராக வேலை செய்கின்றேன். அங்கே வேலை செய்யும் அனைத்து சட்டத்தரணிகளும் வாலண்டியர் ஒர்க் தான் செய்கின்றார்கள் இலவசமாக. ஏனென்றால் அங்கே வரும் அந்த தஞ்சம் கோரி அகதிகளாக வருபவர்களுடைய விசா அப்ளிகேஷனுக்கு எந்த விதமான கட்டணமும் அறவிடாமல் அனைத்துமே இலவசமாக செய்து கொடுக்கப்படும். ஒரு விசா, ரெஃப்யூஜி விசா அப்ளிகேஷன் போடும் பொழுது கிளைம்ஸ் கொடுப்பது மிக அவசியம். அப்படியான கிளைம்ஸிலிருந்து ஸ்டார்டிங் டு எண்ட் எல்லாமே அங்கே சட்டத்தரணிகள் நாங்கள் செய்து கொடுப்போம், முற்றிலும் இலவசம். ஸோ அது ஒரு அகதிகளுக்கு மிகவும் இம்பார்ட்டன்ட். ரெஃப்யூஜி லீக் ஆஸ்திரேலியா.
மிக்க நன்றி மரியம். அகதிகள் எதிர்நோக்குகின்ற நடைமுறை சிக்கல்கள் பற்றி தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் பெரும்பாலும் ஒரு விசா குறித்து உரையாடுவோம். நன்றி.
நன்றி ரேணுகா.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.